ஆழ்வார்க்கடியார் நம்பிக்கிட்ட சண்டை போட்டுட்டு நம்ம வந்தியத்தேவன் கடம்பூர் மலையை நோக்கி வேகமாக கிளம்புறாரு. இவ்வளவு நேரமும் அந்த குதிரை நல்லா இளைப்பாருனதால் இப்போ ரொம்ப சுறுசுறுப்போட ரொம்ப வேகமாக கொஞ்ச நேரத்திலே கடம்பூர் மாளிகையை அடைஞ்சிருது. கடம்பூர் மாளிகைக்கு உரிமையானவர் யாருன்னா செங்கன்னர் சம்புவரையர் அப்படின்றவர் தான். இவர் சோழ நாட்டு பெருங்குடி தலைவர்களில் ஒருத்தர். இவரோட மாளிகையோட வாசலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியதாக பிரம்மாண்டமாக ஒரு நகரத்தோட கோட்டை வாசல் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோட்டையை சுற்றியும் ஏராளமான யானைகள், குதிரைகள், அப்புறம் அந்த மிருகங்களுக்கு தீனி போடுறவங்க ஒரு பக்கம், தண்ணி காட்டுறவங்க ஒரு பக்கம், அப்புறம் கோட்டை வாசலில் தீவத்தி வெளிச்சம் போடுறவங்க ஒரு பக்கம், அப்புறம் கோட்டை அலங்காரம் பண்ணுறவங்க ஒரு பக்கம் அப்படின்னு அந்த கோட்டை வாசலே கோலாகலமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு வந்தியத்தேவனுக்கு என்னடா இங்கே ஏதோ பெரிய விசேஷம் நடக்க போகிற மாதிரி இருக்கே, இந்த நேரம் பார்த்து நம்ம இங்கே வந்துட்டோமே, இது சரிதானா அப்படின்ற மாதிரி தயக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி என்ன தான் விசேஷம் நடக்குது அப்படின்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஆர்வமும் இருக்குது. கோட்டை வாசலில் வேல்கம்பு பிடிச்சபடி ரெண்டு வீரர்கள் நிற்கிறாங்க. அவங்க பார்க்குறதுக்கே ஏதோ யமன்கிட்ட வேலை செய்கிறவங்க மாதிரி இருக்காங்க. இவங்ககிட்டலாம் தயங்கி நின்னால் வேலைக்கு ஆகாது, தடுத்து என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கதவு திறந்து தான் இருக்குது, நேராக உள்ளே நுழைஞ்ச வேண்டியதான் அப்படின்னு வந்தியத்தேவன் முடிவு பண்ணி வேகமாக குதிரையோட உள்ளே நுழைய பார்க்குறாரு. இருந்தாலும் அந்த யமப்பசங்க விடலையே வந்தியத்தேவனை தடுத்து நிறுத்திடுறாங்க. வந்தியத்தேவன் வந்த வேகத்தை பார்த்து கூடவே இன்னும் நாலஞ்சு யமப்பசங்களும் சேர்ந்து வந்து வந்தியத்தேவனை சுற்றி மறிச்சுக்கிறாங்க. ஒருத்தன் குதிரையோட தலைகயத்தை பிடிச்சிக்கிறான், இன்னொருத்தன் ஒரு தீவத்தி எடுத்துகிட்டு வந்து வந்தியத்தேவனோட மூஞ்சிக்கு முன்னாடி காட்டி யாருன்னு பார்க்குறான். நம்மளால் கோவத்தில் குதிச்சு போய், இதுதான் உங்கள் ஊர் வழக்கமா, விருந்தாளியை வந்தால் வாசல்லே தடுத்து நிறுத்தி இப்படி தான் வரவேற்பு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த எம பசங்களில் ஒருத்தன், என்னடா நீ இவ்வளவு துடுக்காக பேசுகிற, யார் நீ, எந்த ஊர் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதும் நம்ம வந்தியத்தேவன், வானகம்பாடி நாட்டு திருவள்ளம் என்னோடய ஊர், என்னோடய குலத்து முன்னோர்களோட பெயர்களை தான் ஒரு காலத்தில் உங்கள் நாட்டு வீரர்கள்லாம் தங்களோட மார்பில் எழுதி பெருமைப்பட்டுக்கிட்டாங்க, அப்பேற்பட்ட வீர குலத்தில் வந்த வல்லவரையன் வந்தியத்தேவன் நான் அப்படின்னு செம்ம மாசாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. பா, நம்மால் உண்மையிலே செம்ம மாசுடா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே, ஏன் இவ்வளவு சொல்கிறதுக்கு கூட ஒரு கட்டியக்காரனையும் சேர்த்து கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டுறாங்க. அதோடு மட்டும் விடாமல், நீ யாராக வேணாலும் இரு, எவனாக வேணாலும் இரு, வர வேண்டிய விருந்தாளியெல்லாம் வந்தாச்சு, இனி யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு எங்கள் எஜமானோட உத்தரவு, அதனால் நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே நடக்கிற வாக்குவாதத்தை பார்த்து இன்னும் சில வீரர்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த வீரர்கள்லாம் யாருன்னா பழுவேற்றையரோட பரிவாரங்களில் வந்தாங்க இல்லையா, அந்த வீரர்கள் தான். அதாங்க வந்தியத்தேவனோட குதிரையை கூட கலாட்டா பண்ணாங்களே அவங்களே தான். அவங்களில் ஒருத்தன், அட திருவிழா கூட்டத்தில் விரட்டி அடித்தோமே அந்த குதிரை மாதிரிலடா இருக்குது அப்படின்றான். இன்னொருத்தன், டே அது குதிரைன்னு சொல்லாதரா, கழுதுன்னு சொல், அந்த கழுத மேலேயும் பாடுறா ஒருத்தன், எவ்வளவு வீரமாக உட்காந்துருக்கான்னு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க. இவ்வளவும் வந்தியத்தேவனோட காதில் விழுகுது. இருந்தாலும் எதுக்கு வீண் வம்பு, பேசாமல் திரும்பி போயிடலாமா, இல்லை ஆதித்ய கரிகாலன் இளவரசரோட பேரை சொல்லி உள்ளே போயிடலாமா, இளவரசரோட பேரை சொன்னதுக்கு அப்புறமாவும் நம்மளை யாராவது தடுத்து நிறுத்துவாங்களா, இது மாதிரி பலவிதமான சிந்தனை வந்தியத்தேவனோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு முடிவு எடுத்து, குதிரையை விடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்தியத்தேவன் சொல்லிடுறாரு. தடுத்த வீரர்களும் சரி கிளம்பு அப்படின்னு சொல்லி குதிரையோட கயிற்றை விட்டுறாங்க. கயிற்றை விட்டதும் வந்தியத்தேவன் குதிரையோட அடி வயிற்றில் தன்னோட காலால் ஒரு அழுத்து அழுத்துறாரு. உடனே அந்த குதிரை தன்னோட ரெண்டு முன்காலையும் தூக்கிட்டு ஒரு கணைப்பு கணக்க, சரியாக அந்த நேரத்தில் வந்தியத்தேவன் தன்னோட உடைவாளை உரையிலிருந்து உருவி எடுத்து அதை மின்னல் வேகத்தில் ஒரு சொலட்டு சொல்கிறாரு. அதை பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, திருமால் கையில் சக்கரை சுற்றுற மாதிரி நம்ம வந்தியத்தேவன் கையில் வாள் சுற்றுது. வந்தியத்தேவன் வாளை சொலற்ற குதிரை முன்னோக்கி கோட்டைக்குள்ளே பாயுது. குதிரையை வழிமறிக்க வந்தவங்கலாம் வந்தியத்தேவனோட தாக்குதலை சமாளிக்க முடியாமல் கீழே விழுகிறாங்க. இந்த மின்னல் வேக தாக்குதலை எதிர்பார்க்காம வம்பு பேசிக்கிட்டு இருந்த வீரர்கள்லாம் நாலா பக்கமும் செதறி ஓடுறாங்க. உடனே கோட்டை கதவுகள்லாம் தடால் தடால்னு சாத்தப்படுது. எல்லா இடத்துலையும் புடி புடி அப்படின்ற மாதிரி குரல்கள், வேல்களும் வாள்களும் ஒன்றோட ஒன்று உரசி கிளாங் கிளாங்னு சத்தம், அபாயம் அறிவிக்கிற முரசு ஒரு பக்கம், டம் டம்னு முழக்கம். கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரத்தையே வந்தியத்தேவன் உண்டு பண்ணிடுறாரு. இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த நிறைய ஆட்கள் திரண்டு வந்து வந்தியத்தேவனோட குதிரையை வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுமார் 20-30 இல்லை 50 மேற்பட்ட வீரர்கள் வந்தியத்தேவனை சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க. இருந்தாலும் நம்மளால் கொஞ்சம் கூட பயப்பில்லையே. குதிரையிலிருந்து பாஞ்சு கீழே குதிச்சு மறுபடி கையில் இருக்க வாழை எடுத்து ஒரு சுழற்றி சுழற்றி, டே கந்தமாரா, டே கந்தமாரா, உன் ஆட்கள் என்னை கொல்ல வந்திருக்காங்க, வந்து பாருடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இதை கேட்டதும் சுற்றி இருக்கிற வீரர்கள்லாம் அதிர்ச்சியோட கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க. ஏன்னா இந்த மாளிகையோட எஜமான் சம்புவரையரோட மகன் தான் கந்தமாறன். அவங்களோட சின்ன எஜமானோட பேரை வந்தியத்தேவன் சொன்னதும் அந்த வீரர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. அந்த சமயத்தில் மாளிகையோட மேல்மாட முகப்பிலிருந்து, அங்கே என்னடா கூச்சல் அப்படின்னு கம்பீரமாக ஒரு சத்தம். கீழே இருக்கவங்களாம் அந்த கம்பீரமான சத்தத்தை நோக்கி மேலே பார்க்க, அங்கே கம்பீரமாக செங்கன்னர் சம்புவரையர் நின்றுக்கிட்டு இருக்காரு. எஜமானை பார்த்ததும் கீழே இருந்த ஒரு வீரன், எஜமா இவன் யாருன்னே தெரியல எஜமா, கோட்டை காவலை மீறி உள்ளே வந்துட்டான், வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன எஜமா பேரை வேற சொல்லி கத்துறான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சம்புவரையர் உடனே கந்தமாறனை கூப்பிட்டு கீழே என்ன நடக்குதுன்னு போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இங்கே என்னடா ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கந்தமாறன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்கே வீரர்கள் சூழ்ந்திருக்க வாள்களுக்கு நடுவில் சூரசம்ஹாரம் பண்ண சுப்பிரமணியனை போல தன்னோட நண்பன் வந்தியத்தேவன் நிற்கிறத வியந்து போய் பார்க்குறாரு. வல்லவா என் அருமை நண்பா, உண்மையிலே நீதானா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பாசத்தோட கட்டி தழுவிக்கிறாரு. நீ படித்து படித்து சொன்னியே அப்படின்னு உன் வீட்டுக்கு வந்தா எனக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிச்சுப்பா அப்படின்னு வந்தியத்தேவன் சுற்றி நிற்கிற வீரர்களை பார்த்தபடியே சொல்கிறாரு. உடனே கந்தமாறன் சுற்றி நிற்கிற வீரர்களை பார்த்து, அட முட்டாள்களே வாழை கீழே போட்டுட்டு போய் தொலைங்கடா அப்படின்னு அந்த வீரர்களை ரெண்டு கற்று கத்திட்டு வந்தியத்தேவனோட கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. தன்னோட நண்பன் வந்தியத்தேவனை பார்த்ததும் கந்தமாறனுக்கு கையும் ஓடலை காணும் ஓடலை இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி காட்ட ஆரம்பிச்சிடுறாரு. கால் தரையில் நிற்காமல் பரபரப்பாக போய்கிட்டு இருக்க நம்ம கந்தமாறன்ட்ட நம்ம வந்தியத்தேவன், இங்கே என்ன விசேஷம், கோட்டையே ஒரே தடபுடலாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்கே என்ன விசேஷன்றதை நான் உனக்கு அப்புறமா விவரமாக சொல்கிறேன். நீயும் நானும் பெண்ணையாற்றங்கரை பாசறையில் இருக்கும்போது பழுவேற்றையர்களை பார்க்கணும், மழுவரையர்களை பார்க்கணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேல, அந்த அவர் இவர் சுவர் எல்லாருமே இன்றைக்கி இங்கே தான் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே நீ இன்றைக்கி இங்கேயே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி கந்தமாறன் சொல்லிக்கிட்டே வந்தியத்தேவனை சம்புவரையர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. சம்புவரையருக்கு வந்தியத்தேவனை பார்த்தது அவ்வளோ ஒன்றும் பெரிய மகிழ்ச்சியாலாம் தெரியலை. அவர் வந்தியத்தேவனை பார்த்து, இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ இருட்டினதுக்கப்புறமா அதுவும் இவ்வளோ ஆர்ப்பாட்டத்தோடு நீ இங்கே வந்திருக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டதான் கந்தமாறனுக்கும் வந்தியத்தேவனுக்கும் மூஞ்சியே செத்து போச்சு. இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்பி அடுத்ததாக பழுவேற்றையர் இருக்கிற அறைக்கு போயிடுறாங்க. அவர்கிட்டையும் கந்தமாறன் வந்தியத்தேவனை அறிமுகப்படுத்துகிறாரு. மாமா, இது வந்து என்னோடய நண்பன் வந்தியத்தேவன், இவனும் நானும் ஒன்றா வடபெண்ணை ஆற்றங்கரை பாசறையில் காவல் இருந்தோம். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவன் வந்து அடிக்கடி உங்கள் பேரை தான் சொல்லிக்கிட்டே இருப்பான், வீராதி வீரர் பழுவேட்டையரை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு நிறையா தடவை சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பழுவேட்டையரோட உடம்புல 64 மேற்பட்ட காயம் இருக்காமே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு என்கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பான். நான் அப்போலாம் அவன்கிட்ட சொல்லுவேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் பழுவேட்டையரை அறிமுகப்படுத்துகிறேன், நீயே அவர்கிட்ட உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீயே எண்ணி பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கந்தமாறன் ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறான். ஆனால் இதை பழுவேற்றையர் வந்து விவகாரமாக எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி முகம்லாம் சுருங்கி போய் வந்தியத்தேவனை பார்த்து, ஏன் நீயே எண்ணி பார்த்தா தான் நம்புவியா, அவ்வளவு அவநம்பிக்கையா உனக்கு, உங்கள் வானர் குலத்தை தவிர வேறு எந்த குலத்துலேயும் வீரர்களே இருக்கக்கூடாதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதும் வந்தியத்தேவன் திடுக்கிட்டு போய், நான் செவனேன்னு தானடா இருந்தேன், என்ன ஏன்டா இவர்கிட்ட கொடுத்து விட்ட அப்படின்ற மாதிரி கந்தமாறனை ஒரு பார்வை பார்த்துட்டு, ஐயோ அப்படிலாம் இல்லைங்கய்யா, உங்கள் குலத்தோட வீரப்புகழ்லாம் குமரியிலேருந்து இமயம் வரையும் பரவி கிடக்குது, இதில் சந்தேகப்படுறதுக்கு நான் யார் அப்படின்ற மாதிரி பழுவேற்றையரை ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லி வெளியேறிடுறாங்க. அடுத்ததாக தன்னோட அம்மாவையும் தங்கச்சியை அறிமுகப்படுத்துறதுக்காக வந்தியத்தேவனை கந்தமாறன் அந்த புறத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்கள்லாம் பார்த்ததும் வந்தியத்தேவனுக்கு அந்த பல்லக்கில் பார்த்த பெண்ணோட ஞாபகம் வந்துடுது. அந்த பல்லக்கில் பார்த்த பெண்ணும் இங்கே தானே இருப்பா, அவள் எங்கே இருப்பா, எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனோட கண்கள் அந்த பெண்ணை தேடியே அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கு.